நல்ல தேவனே, நீர் உம்முடைய குமாரனுடைய செய்தியை இந்த உலகம் முழுவதுமாக பரப்பணும்னு சித்தம் கொண்டிருக்கிறீர். உம்முடைய ராஜ்யம் வளர்ந்து வளர்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யங்களை எல்லாம் முறித்து அது வளரப்போகிறது. இரட்சகர் யாருக்காக மரித்தாரோ, எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா தேசத்தார், எல்லா கோத்திரத்தார், அவர்கள் எல்லோரும் திப்ப உறுதியாய் உம்மால் அழைக்கப்பட போகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நல்ல தேவனே, இந்த சத்தியங்கள் எங்களை தைரியப்படுத்த, இந்த சத்தியங்கள் எங்களை உற்சாகப்படுத்த இந்த நேரத்தில் எங்களோடு பேசும். நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் எங்களுக்கு தராமல் அதை கற்றுக் கொடுக்க பரிசுத்தாவியை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அது மாத்திரம் இல்லாமல் அதுவும் பத்தாதுன்னு சொல்லி அதை விளங்கி கொள்ள போதக ஊழியத்தை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். போதகர்களாக இருக்கிறவர்கள் வசனத்தை ஆராய்ந்து பார்த்து நேரத்தை கொடுத்து அதை எங்களுக்கு விளக்கி தருகிற அந்த அமைப்பை ஏற்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த போதகத்தினால் நாங்கள் உற்சாகமடைய, நம்பிக்கை நாள் நிறைய, இந்த நேரத்தில் ஆசீர்வதியும் பக்தி வைராக்கியத்தை இருதயங்களுக்குள் ஊட்டும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. உங்க வேதத்தில் மத்தேயு 13 அதிகாரம் 31-33 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். அந்த வசனங்களை நானே வாசிக்கிறேன். Matthew 13:31. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடைக்கலும் மரமாம் என்றார். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார் என்றார். மத்தேயு 13 அதிகாரம் ஒரு ஓமையின் அதிகாரம். 7 ஓமைகள் இதுல போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஓமைகள் மூலமாக தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துறார். இந்த ஓமைகள் சொல்றதுக்கு 2 காரணம். ஒன்னு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் தீர்க்கும்படி அவங்களுக்கு புரியாத படிக்கு இது சொல்றாரு. ரெண்டாவதாக அந்த சீஷர்களுக்கு தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை பற்றி சரியான எண்ணம் இருக்கணும். அவங்களுக்கு வந்து ரொம்ப தப்பான எண்ணம், அவங்க சொல்லி கொடுத்த போதகத்தினால தப்பான எண்ணங்களை கேட்டுட்டு அவங்க வளர்ந்து வந்திருக்காங்க. அவங்க ராஜ்யத்தை பத்தி என்ன நினைச்சாங்கன்னா, பெரிய ராஜா வருவாரு, பெரிய சேனை வரும், அந்த சேனை ஆரவாரத்தோடு வல்லமையோடு வந்து இந்த உலகத்தை எல்லாம் மேற்கொண்டு சத்ருக்கள் எல்லாம் அழித்து போடும், பிரம்மாண்டமா வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது இந்த ராஜ்யத்தை பத்தி ஒரு சரியான எண்ணம். அதனாலதான் இயேசுவை பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி வந்தாங்க, ஆனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் சந்தேகம் அவர் மேல எப்பவும் அவருக்கு, இவர் தானா மேசியா அப்படின்னு. பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த ராஜ்யத்தை பத்தி அவங்களுக்கு இது இருந்துச்சுன்னா, அவர் மரித்து உயிர் தெழுந்து அப்போஸ்தல நடவடிக்கைகளை வராரு, ஆண்டவரே இப்பயாவது ராஜ்யம் வருமா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்பயாவது ராஜ்யத்தை நிலைநிறுத்துவீரா, எங்க அந்த ராஜ்யம் அப்படின்னு பாருங்க. இந்த கள்ள போதகம் நம்ம மனசை பதிஞ்சிருச்சுன்னா சத்தியத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ராஜ்யத்தின் கான்செப்டே அவங்க மனசுல அவரு பதிய வைக்க பாக்குற, அவங்களுக்கு இருக்கிற தப்பான எண்ணங்களை எடுத்து இதை பதிய வைக்க பாக்குற. ஏன்னா அவங்களுக்கு அந்த தப்பான போதகத்தினால தப்பான எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டு விடுகிறது. தப்பான எதிர்பார்ப்புனால ராஜ்யத்தின் சத்ருக்கெல்லாம் அழிக்கணுமே, ஏன் இவர் அழிக்காம இருக்கிறாரு, எல்லாரையும் அழிச்சு போடணுமே அப்படித்தான் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா சத்ருக்களும் அழிச்சு மேசி எல்லாத்தையும் மேற்கொள்வாருன்னு. இயேசு வந்து, நான் சத்ருக்களை அழிக்க மாட்டேன்பா, அந்த சத்ருக்களை என்ன கொண்டு போடுவாங்க அப்படின்னா ஒண்ணு அவங்களால தாங்கவே முடியல, சமாளிக்கவே முடியல. பாருங்களேன், எத்தனை தடவை அவருடைய மரணத்துக்கு சொல்லும் போதெல்லாம் அவனால யோசிக்கவே முடியல, அதை புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் தப்பான எண்ணம் பதிஞ்சிட்டதுனால் சத்தியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். தப்பான எண்ணம் பதிஞ்சிருந்ததுனால அது ரொம்ப ஆபத்து. பாருங்க அவங்களுக்கு அது ரொம்ப கரெக்ட், ராஜ்யத்தை பத்தி சரியான எண்ணத்தை இந்த ஓமையல் மூலமா கொடுத்து வராரு. ராஜ்யத்தை நம்ம திருப்பியும் ஞாபகப்படுத்தணும்னா ராஜ்யத்துல ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. ஒரு ஆரம்ப ஸ்டேஜ், இயேசு வந்ததுல இருந்து அவர் ரெண்டாவது வர வரைக்கும் இறுதி ஸ்டேஜ் வரப்போகுது. அந்த ஆரம்ப ஸ்டேஜ் எப்படி இருக்க போகுது, எப்படி இந்த ராஜ்யம் பரவ போகுது, எல்லா உலகத்தை நிரப்ப போகுதுன்றதை தான் ஒரு ஓமைகள் மூலமா சொல்லி வரார். நம்ம ஏற்கனவே ரெண்டு ஓமையை பார்த்துட்டோம். முதலாவது விதை விதைக்கிற ஓமையில் அவர் ராஜ்யம் எப்படி வளரப்போகுது, தேவனுடைய வசனத்தை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதன் மூலமா மட்டும்தான் ராஜ்யம் வளரும். வேற எது செய்யறதுனாலையும் ராஜ்யம் வளராது. பாருங்களேன், எது செய்யறதுனாலையும் தேவ வசனத்தை பிரசங்கம் பண்றதுனால தான். அது ஒண்ணுதான் கருவி ராஜ்யத்தை வளர்க்கறதுக்கு இல்லைங்களா. நம்ம இப்போ இருக்கிற காலத்துல என்னென்னவோ பண்ண பாக்குறாங்க, என்னென்னவோ அரிசிய கொடுத்து அதை கொடுத்து ஏழைகளுக்கு உதவி செஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி ராஜ்யத்தை கன்வெர்ட் பண்ணி, இல்ல தேவ வசனத்தை பிரசங்கம் பண்றதன் மூலமா அந்த வித்து போய் நட்டாதான் ராஜ்யம் வளரும். அதுதான் அது 2000 வருஷத்துக்கு முன்பாட அப்படித்தான் ஆரம்பிச்சிச்சு, இன்னைக்கும் அது அப்படிதான் வளர முடியும். தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணும், வேற எதுவுமே இல்லை. மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் வேற விதத்துல வளர்ந்துச்சு, பட்டயத்தினால வளர்ந்துச்சு. ஒரு ராஜ்யம் போய் இன்னொரு ராஜ்யத்தை இடிச்சு இது மேற்கொள்ளும், அந்த மாதிரிதான் வளர்ந்தது. ஆனா தேவ ராஜ்யம், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ராஜ்யமா வரப்போற ராஜ்யம் வந்து தேவ வசனம் பிரசங்கத்தினால தான் வளரப்போகுது. அதை வந்து அதை விதை விதைக்கிற ஓமையில் காமிச்சார். அப்படிதான் அது ஆரம்பிக்கும். அதை ஆரம்பிச்சு அந்த விதை, அந்த ஓமையில நமக்கு என்னவோ சொல்லப்படுதுன்னா, இந்த ஸ்டேஜில் அந்த விதையை நிராகரிக்கிறவங்க இருப்பாங்க. அந்த விதையை வலியர்கள் விழுந்தவர்கள், கற்பாறையின் மேல் விழுந்தவர்கள், முள்ளுள்ள இடங்களில் விழுந்தவர்கள், அதை நிராகரிக்கிறவங்க இருப்பாங்க. இடம் கொடுக்க மாட்டாங்க அந்த வசனத்துக்கு, அது வேலை செய்யும்படிக்கு. ஆனா தேவராட்சியம் இந்த உலகத்தில் வந்துவிட்டது, முதல் ஸ்டேஜில் அதை நிராகரிக்கிறவங்க இருப்பாங்க, நிராகரிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா அந்த ராஜ்யம் வளர்றது நல்ல நிலத்தில் விழுந்தப்பட்ட நிலத்தில் வளர்ந்து கனி கொடுக்கும். அப்படித்தான் அந்த ராஜ்யம் வளரும், நல்ல நிலத்தில் விழுந்த, நல்ல இருதயங்களில் விழுந்த விதமா வளரும். இவங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன வரும், இவங்க இவங்க மனசுக்கு தான் பதில் கொடுத்துக்கிட்டு வராரு. இது சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட ஓமைகள். அப்பனா இந்த நிராகரிக்கிறவங்களை என்ன செய்வீர் ஆண்டவரே, அவங்களெல்லாம் அழிக்கணும் இல்லையா? நிராகரிக்கிறவங்க, ஏன்னா ராஜ்யத்தின் குடிமக்களா நமக்கெல்லாம் பெரிய கவலை என்ன இருக்கணும், நம்ம ராஜ்யத்துக்கு கலகம் பண்றவங்கள அழிக்கணும் இல்லைங்களா. நம்ம ஊர்லயே இருந்துகிட்டு ஒரு நம்ம இந்திய குடிமக்கள், ஒரு பாகிஸ்தானோ மற்ற நாடுகளையோ நம்ம நாடு அழிக்கணும்னு பிளான் பண்ண சும்மா இருப்போமா நம்ம? இல்ல, அந்த மாதிரி ராஜ்யத்தின் குடிமக்களா ராஜ்யத்தை நிராகரிக்கிறவங்கள என்ன பண்ணணும், அழிக்கணும் இல்லையா ஆண்டவரே? உடனே அழிச்சிருவீரா அப்படின்னா ரெண்டாவது ஓமையை சொல்றார். அந்த ரெண்டாவது ஓமையில அவர்கள் இப்பொழுது அழியப்பட போறது இல்லை. கலைகளும் கோதுமையும் ரெண்டும் இந்த ஸ்டேஜில் ஒன்னா தான் இருக்க போகுது. ஆனா அதுக்கு மத்தியில் என் ராஜ்யம் வளரும், மேற்கொள்ளும், ஜெயம் கொள்ளும். என்னத்தான் தடைகள் வந்தாலும் என் ராஜ்யம் கலைகளுக்கு மத்தியில தான் இருக்கும், ஆனா அது மேற்கொள்ளும். என்னதான் சாத்தான் தடை பண்ணாலும் என் ராஜ்யம் எல்லா தடைகளும் தகர்த்தெழுந்து வளரும். அது எப்போ அந்த நிராகரிப்புகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வருது, வலியர்கள் விழுந்த, கற்பாறையின் மேல விழுந்த, அவங்க ஒன்னாதான் இருந்துட்டு போவாங்க. ஆனா கடைசி காலத்தில் அது நீங்க செய்யக்கூடாது, நீங்க இருக்கக்கூடாது இல்லைங்களா. உங்களை அழிச்சிடலாமா, இவங்க வளர்றாங்களே, அப்படி இல்லை. நியாய தீர்ப்பு காலத்தில் தேவ தூதர்கள் செய்வார்கள். அப்படித்தான் நம்ம அதை பார்த்து முடிச்சோம். இன்னொன்னு, அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு மனசுல வர்றது, ஓஹோ நிராகரிக்கிறவங்க மூணு பேர், ஒருத்தர் தான் ஏத்துக்கிறவங்க. இங்க பார்த்தா கலைகளும் ஃபுல்லா ரொம்ப இருக்குது, அப்படின்னா ரொம்ப கொஞ்சமா தான் தேவராஜ்யம் வளரப்போகுது போல, ஒருவேளை நம்ம தான் தேவராஜ்யம் போல இருக்குதுன்னு ஒரு குறுகலான எண்ணம் அவங்களுக்கு வந்துடக்கூடும் இல்லைங்களா. நமக்கும் தேவராஜ்யத்தை பத்தி நமக்குள்ள எவ்வளவு கூட்டம் இருக்குது அதை நினைச்சுக்கிட்டே நம்ம குறுகலான எண்ணம் வச்சிருக்கலாம். தேவராஜ்யம் ரொம்ப சின்னது, எல்லாம் எப்படி ஃபுல்லா இருக்க போதே, ரொம்ப சின்னதா இருக்க போதே, நம்ம கொஞ்ச பேர் தான் அப்படின்னு ஒரு சோதனை அவங்களுக்கு வர்றதுக்கு அடுத்ததாக ரெண்டு ஓமைகள்னால அதை கரெக்ட் பண்ற. பாருங்களேன், ரெண்டு ஓமைகள்னால, அந்த ஓமைகள்னால் சொல்ற தேவ ராஜ்யம் சின்னதா வளர்ந்தாலும் அது மிக பெருசா, சின்னதா விதைக்கப்பட்டாலும் மிக பெருசா வளரப்போகுது, மிக பெருசா வளரப்போகுது, எல்லா தடைகளை தகுத்தறிந்து வளரப்போகுது. ஆகவே இந்த ஓமையில ஒரு ப்ரொகஷன் ஆஃப் தாட் இருக்கு, ஒரு சிந்தனை வளர்த்துக்கிட்டே போறது, தேவ ராஜ்யத்தை பத்தி ஒன்னு ஒன்னு ஒன்னுன்ற அறிவை வளர்க்கிற ஒரு ஓமைகள். பாருங்களேன், ஒரு ஒரு ஓமையும் அப்படிதான் பண்ணுது. வித விதைக்கிற ஓமை என்ன காட்டுது? தேவராஜ்யம் எப்படி வளரப்போகுது, தேவ வசனத்தின் மூலமா வளரப்போகுது. தேவராஜ்யத்தின் தன்மை என்ன? அங்க கோதுமையா இருக்கும், களைகளோ இருக்கும், அதான் தன்மை. தேவராஜ்யத்தின் வளர்ச்சி எவ்வளவு அளவுக்கு இருக்க போது? கடுகு விதையும் புளித்தமாகும். அடுத்ததாக தனிப்பட்ட விதத்தில் அந்த தேவராஜ்யத்தை நாம் எப்படி அணுகணும், அதை எப்படி நாம் பிடிச்சுக்கணும்? புதை மறைந்திருக்கிற புதையிலும் விலையேற பெற்ற முத்தம். கடைசியாக அந்த தேவராஜ்யம் கொண்டு போய் எங்க முடிய போது? வலை மீன் பிடிக்கிற வலை ஓமையில பிடிக்கிற. ஒரு அருமையான ப்ரோக்ரஷன், ஒன்னா முடிச்சு ஒரு தேவராஜ்யத்தின் படத்தை நமக்கு அழகா கொடுக்கிறார். அதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பெரிய வெளிப்பாடு, நம்ம நினைச்சுக்கணும். இதில் ஆசீர்வாதங்கள் பெரிய வெளிப்பாடே. அவரே சொன்னார், எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இதெல்லாம் கேட்கணும், புரிஞ்சுக்கணும்னு விரும்பியும் அவங்களுக்கு கிடைக்காம போச்சு. உங்க காதுகள் பாக்கியம் உள்ளது. ஏன், எத்தனையோ பேர் இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல, இது எங்க போய் முடியும் தெரியல. உலக சரித்திரம், பாபிலோன் ஆண்டுச்சு, பர்சியா ஆண்டுச்சு, கிரேக்கா ஆண்டுச்சு, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு எத்தனையோ ஃபியூச்சரிஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ்க்கு அதெல்லாம் தெரியாத ரகசியங்கள். உங்களுக்கு, பாலகரான உங்களுக்கு இது வெளிப்படுத்தப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கி, சாதாரணப்பட்டது அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஓமைகளாக இன்னைக்கு தேவராஜ்யத்தினுடைய வளர்ச்சியை பத்தி, கடுகு விதை புளித்தமாக, அது ரெண்டும் ஒரே காரியத்தை சொன்னாலும் நம்ம ஒன்ன பார்ப்போம். கடுகு விதையை இன்னைக்கு பார்ப்போம். கடுகு விதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடுகு விதை தெரியுங்களா? தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா? கடைக்கு மளிகை சாமான் வாங்கும் போது கடுகு வாங்குவோம் இல்லைங்களா? டிமார்ட்லாம் போனால் ஒரு பேக்கெட்டில் வாங்குவோம், பேக் பண்ணியிருக்கோம். கடுகு நம்ம வந்து நம்ம சமையலுக்கு ஒரு ஸ்பைசியாக, ஃப்ளேவராக இருக்கும்படி யூஸ் பண்ணுவோம். கடுகு எண்ணெயும் இருக்கு இல்லைங்களா? எண்ணெயும் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இன்னைக்கும் ரொம்ப வேல்யூபிள் தான். அதை பற்றி தான் இந்த ஓமை. மூணு தலைப்பில் இதை படிச்சுக்குவோம். இந்த ஓமை எப்படி ஆரம்பிக்குது, இந்த ஓமையை என்ன, இந்த ஓமை இது எப்படி நம்ம பயன்படுத்துறது, மூணு தலைப்பு. இந்த ஓமை எப்படி ஆரம்பிக்குது, ஆரம்பவர் ஆரம்பிக்கிற விதத்தை பார்த்தோன்னா அதுலேயே ஒரு பாடம் பார்க்கலாம். மத்தையில பார்த்தீங்கன்னா அதற்கு பின்ன அவர் ஒரு ஓமையை சொன்னார் அப்படின்னு வருது. மார்க் 4:30 பாருங்களேன், அவர் வித்தியாசமா இந்த ஓமையை ஆரம்பிக்கிறார்.
பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்?
இந்த ரெண்டு ஓமையை சொல்லி முடிச்சுட்டு இதை ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அவங்களை கேட்கிறார். எதற்கு ஒப்பிடுவோம், எந்த ஓமை மூலமாக அதுக்கு உதாரணம் கொடுக்குவேன், ஹவ் கேன் ஐ எக்ஸ்பிளைன், எப்படி எதற்கு ஒப்பிடுவோம்? ஏன் இந்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாரு பாருங்களேன். அவர் அந்த கேள்வி கேட்கிற விதமும் பார்த்தீங்கன்னா அவரா அவர் யோசிக்கல, எதற்கு ஒப்பிடுவேன் அப்படி இல்லை, அந்த இருக்கிறவங்களையும் அழைக்கிறாரு, அவங்களையும் சம்பந்தப்படுத்துறாரு. நீங்களும் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசிப்போம், தேவ ராஜ்யத்துக்கு என்ன உதாரணம் கொடுக்கலாம், என்ன உதாரணம் கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன படுது அப்படின்னு எல்லாரையும் இன்வைட் பண்ற மாதிரி அதை ஒப்பிடுற, எல்லாத்தையும் இன்வைட் பண்ற ஒரு விதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு லவ் திங்கிங்னுவாங்க. ரெண்டு ஓமையை சொல்லி இன்னொரு ஓமையை யோசிக்கும் போது அவங்க எல்லாரையும் மனதை இன்வைட் பண்றார் பாருங்களேன். ரெண்டு ஏன்னா ஏன் இதை செய்யறாரு ஒருவேளை யோசிச்சு பார்த்தோம்னா, ரெண்டு நீண்ட ஓமையை சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு இவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா அதுக்கு அர்த்தத்தை இவங்களுக்கு சொல்லல. சீஷர்களுக்கு தானே தனியா சொன்னது. இவங்க எல்லாம் ஒருவேளை அங்க இங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, தலை சொறி ஆரம்பிக்கிறாங்க, ஒன்னும் டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க, ஒன்னும் புரியல அவங்களுக்கு. கதைகளா கேட்கிறாங்க, ஒரு கூட்டத்துல ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி எப்படி தெரியுமா நம்ம பேசுறத கேட்க கொண்டு வரணும், என்ன பண்ணும், கேள்வி கேட்கணும் இல்லைங்களா? ஒரு கேள்வி கேட்ட உடனே தூங்குறவங்க, இப்ப நான் கேள்வி கேட்டேன்னா தூங்குறவங்கள எந்திரிச்சு கவனமாக என்ன கேட்பீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைதான் செய்யறார். ஒரு கேள்வி கேட்கிறார். ஒருவேளை எல்லாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும் போது இந்த ரெண்டு கொக்கி போட்ட மாதிரி போட்டு அவங்களுடைய கவனத்தை மீண்டுமாக தன் பக்கம் திருப்புறார். எதற்கு தேவராஜ்யத்தை நாம் ஒப்பிடுவோம் இல்ல ஓமை, தேவராஜ்யம் இதுக்கு இதுக்குன்னு சொன்னவர் இப்போ எதற்கு ஒப்பிடுவோம்? நீங்க கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க தேவராஜ்யத்தை பத்தி, உங்களுக்கு என்ன என்ன இருக்கு தேவராஜ்யத்தை பத்தி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாவே நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம் இல்லைங்களா? உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பா ஒருவேளை உங்க அப்பா அம்மா மேல நீங்க வச்சிருக்கிற அன்புக்கு ஒரு உதாரணத்தை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா இல்ல ஒரு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் லாட்ரி நாளைக்கு அடிக்குதுன்னா நீங்க என்ன மாதிரி இருப்பீங்க, யோசிச்சு பாக்குறீங்களா? அப்படின்னா என்ன ஒரு கேள்வி கேட்டாவே பாருங்க, இதை கேட்ட உடனே உங்க மைண்ட்ல இருக்கிற வீல்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருக்கும், யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதான் ஒரு கேள்வியுடைய ஒரு இதே அதான் ஆண்டவர் செய்யறார், அவங்களை யோசிக்க வைக்கிறார். அவங்களுக்கு தப்பான யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்க, தேவ ராஜ்யத்தை நாம் எதற்கு ஒப்பிடுவோம்? தேவ ராஜ்யம், ராஜ்யம்னா பெரிய ஆர்மி, பெரிய கூட்டம், பவர்ஃபுல்லா ஓன்னு கத்திக்கிட்டு குதிரையில உட்காந்துக்கிட்டு பெரிய ராஜா வருவாரு. என்ன ராஜ்யங்கள் பார்த்திருக்கிறோம் நாங்க, ரோம ராஜ்யம் மிலிட்டரி எப்படி வருவாங்க, என்ன யூனிஃபார்ம் வந்து எல்லாரையும் தகுத்தெறிந்து பவர்ஃபுல்லா இருக்கும் தேவ ராஜ்யம், பெரிய நகரம், பெரிய தேசம். அதுவும் இது சாதாரணப்பட்ட ராஜ்யமா, தேவ ராஜ்யம் சர்வ வல்லமை தேவனுடைய ராஜ்யம்னா பெருசா இருக்கும், அது பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி படம் படமாக மனசுல வருது, வே நினைச்சு நினைச்சு பாக்குறாங்க. அப்படி எல்லாம் அவங்களை யோசிக்க விட்டுட்டு என்ன பண்றாரு, என்ன பண்றாரு பாருங்களேன், 31வது வசனத்தில், பரலோக ராஜ்யம் கடுக்கு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. எல்லாரும் பெருசு பெருசா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில், அப்படியே கற்பனையில் போற நேரத்தில், அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் யாருமே சிந்திக்க முடியாத இடத்தில் தேவ ராஜ்யம் கடுகு கடுகா ஒரு பலூன்ல அப்படியே பெருசா பலூன் ஊதின பிறகு புசுன்னு காத்து போற மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கு. என்ன நினைச்சு பார்த்தாங்க, எவ்வளவு பெரிய ஆர்மி, எவ்வளவு தேவ ராஜ்யம், அது எதுக்கு சரியான கேட்டுமா, கடுகா பாருங்களேன் அந்த எஃபெக்ட் உங்களால் யோசிக்க முடியுமா? ஆண்டவர் சொன்ன பிறகு அவங்க எல்லாம் கற்பனை பண்ண பிறகு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது, என்ன புசுன்னு போயிருக்கோம் அவங்களுக்கு. அதைத்தான் அப்படித்தான் ஆரம்பிக்கிறார் பாருங்களேன், கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிற ஒரு ஷாக்கா இருக்கும், ஷாக்கா இருக்கும். அந்த ஷாக்கோடு அந்த ஓமையை அவர் ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது அந்த ஓமையை பத்தி பார்ப்போம். தேவராஜ்யம், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான், அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி. ரொம்ப சின்ன விதை அது, ஆனா வளரும் போது பெருசா, எல்லாத்த விட பெரிய செடியா அது வளர்ந்துச்சு என்ற. இதை வந்து ரொம்ப டெக்னிக்கல் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி நேரத்தை இது பண்றதுக்கு இல்ல, சுருக்கமா சொல்றேன். ஏன்னா நாளைக்கு உங்களை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய டிபேட்டே இருக்கு இந்த ஓமையின் மேல. என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே சிறிய விதை கடுகு விதைன்னு ஏசி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய போரே இருக்கு. பெரிய இறையல் இவங்கெல்லாம் பாருங்க, இயேசுக்கு சரியா தெரியல, அவருக்கு ஒன்றும் சரியா தெரியல. இந்த உலகத்திலேயே கடுகு விதையா சின்னது இல்லை, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அப்படிதான் அவர் சொன்னதுதான் உண்மை இல்லை. கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க கடுகு விதை சின்னது இல்லை, சின்னது இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கடுகு விதை சின்னது இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்றது பாருங்க, பைபிள்ல தப்புங்க இருக்குது, இது ஒரு தப்பு பாருங்க, கடுகு விதையும் சொல்லிட்டார். அப்ப அவருக்கு தெரியல, அவருக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம், அவர் கடவுள் இல்லை. இப்படித்தான் கிரிட்டிக்ஸ் எல்லாம் இதை பத்தி ரொம்ப குற்றப்படுத்துறது உண்டு. ஆனா இதுக்கு புரிஞ்சுக்கணும், இதுக்கு பதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. கடுகு விதை சின்னது இல்லை, எந்த விதை சின்னது ஒண்ணு சொல்ல போனா, நம்ம ஊர்ல எந்த விதை சின்னது பாருங்க. பராமரிப்புல வந்து இந்த விதைகளை இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னே நாங்க ஒரு கார்டன் வச்சிருக்கிறோம், அதெல்லாம் யோசிச்சு வைக்கல, அதெல்லாம் உதவுது. நாங்க என்ன பண்ணோம், ஒரு குரோட்டானு அந்த செடி இந்த செடி எல்லாம் ஹைபிஸ்கஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு அந்த பூவெல்லாம் வருது, வந்த பிறகு என்ன அழகாகுதுன்னு பார்த்து தூக்கி போட்டுறோம். நான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு 2 மாசத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் வைக்கிற பதில் ஜான் யூஸ்ஃபுல்லா ஒரு தக்காளியோ, இந்த வலவாசி எல்லாம் இப்படி போகுது, தக்காளியோ ஒரு பீன்ஸோ ஏதோ ஒன்று வைக்கலாம்பான்னு சொல்லி நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம் இந்த கடையில் சீட்ஸ் வாங்கி வந்து வீட்டில் வச்சிருக்கோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி வைக்கும் போது அங்கே நான் கேட்டு பார்த்துருக்கேன், ரொம்ப சின்ன விதையிலேயே நமக்கு தெரிஞ்சது கேரட் தான். கேரட் ஆக்சுவலா விதைகள் பாட்டனி படி ஆக்யூரேட்டா பார்க்கணும்னா, ஒரு ஒரு செடி இருக்குது ஆர்ச்சிடேசியா எபிஃபைட்டிக் ஆர்ச்சிட், ஆர்ச்சிடேசியா எபிஃபைட்டிக் ஆர்ச்சிட், அது வந்து 1 இன்ச்ல 300ல் 1 பாகம், 1 இன்ச் எடுத்துக்கிட்டோம்னா 300 பாகமா அதை பண்ணீங்கன்னா அதுல 1 பாகம் நம்ம கண்ணில் கூட பார்க்க முடியாது. அதுதான் சின்ன விதை உலகத்திலேயே, சின்ன விதை உலகத்திலேயே அது கண்ணில் கூட பார்க்க முடியாது. அப்போ இயேசுக்கு தெரியலையா அதெல்லாம் சின்ன விதைன்னு, எப்படி ஒரு கடுகு விதை இப்படி சொல்லிட்டாரு பாருங்க சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு அதுக்கு பதில் கொடுக்கணும். வேகமாக நான் சொல்றேன், ஏன் முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இந்த ஓமையில் நமக்கு ஒரு பாட்டனி கிளாஸ் எடுக்கல இல்லைங்களா, ஒரு ஹார்டிகல்ச்சர் அதாவது ஒரு தோட்டக்கலையை பத்தி எந்த வகை சின்னது எந்த செடி பெருசுன்றதா பாடம் இங்க, அதை பத்தி பாடம் இல்லை. அங்க இருக்கிற பலஸ்தீனா மக்களுக்கு ஒரு சத்தியத்தை புரிய வைப்பதற்காக அவங்களுக்கு புரிஞ்ச உதாரணங்களை பயன்படுத்தி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அங்க இல்லைங்களா. அவங்களுடைய அனுபவத்துல என்ன, ஒரு பழமொழியாகவே அவங்க பயன்படுத்தக்கூடியது ஒரு கடுகு விதை தான், அவங்க எல்லாத்துக்கும் சின்னதுன்னா கடுகு விதை தான் பயன்படுத்துவாங்க. ஒரு ஒரு ஆடுக்கு வந்து ஒரு பிழை இல்லாம கொடுக்கணும், ஒரு கடுகு விதை கூட பிழை இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஓமைய ஒரு பழமொழியா பயன்படுத்துவாங்க. ஒரு ரத்தம் கீழே சுட்டு ரத்தம் கடுகு விதை மாதிரி ரத்தம் உழுந்துருச்சுங்க அதுக்கு பயன்படுத்துவாங்க. நம்ம பல மொழிகளையும் பல வார்த்தைகள் இருக்கு, அதெல்லாம் டெக்னிக்கல் அக்யூரேட் இல்லை இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு பழமொழியாகத்தான் பயன்படுத்துறாங்க தவிர ஒரு பாட்னி கிளாஸ் எடுக்கல பாருங்களேன். அதை முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு இடங்கள்ல ஆண்டவரே கடுகு விதையை பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு இடத்துல சீஷர்கள் வந்து ஆண்டவரே எங்க விசுவாசத்தை அதிகப்படுத்தும்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு பெரிய விசுவாசம் இல்லப்பா, கடுகு விலைக்கு அளவுக்கு விசுவாசம் இருந்தா இந்த மலைகளை பார்த்து இங்க இருந்து அகர்ந்து போங்கன்னா அது போகும். அவரே அதை பயன்படுத்தி, ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சின்னது உதாரணம் அந்த காலத்தில். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, அவர் இப்படி டெக்னிக்கலா அக்யூரேட்டா இருக்கலாம்னு பார்த்துட்டு இப்படி சொல்றாருன்னு வச்சுக்குவோம். தேவராஜ்யத்தை எதுக்கு ஒப்பிடுவேன், உலகத்திலேயே ஆர்ச்சு தேசியா எபிஃபைலிட்டிக் ஆர்ச்சு விதைக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தலை சொரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன சொல்றாரு ஆர்ச்சு தேசியான்னு, அவங்களுக்கு என்ன புரியுமோ அதைத்தான் சொல்றாரு இல்லைங்களா. முதலாவது அதை புரிஞ்சுக்கணும். அந்த டைம்லயே உலகத்துல பல இடங்கள்ல சின்ன விதைகள் இருந்திருக்கலாம், ஆனா அவர் சொல்ற உதாரணம். ரெண்டாவது, அவர் இந்த உதாரணத்தை எடுத்தது ஒரு முரண்பாடான சத்தியத்தை காட்டுறதுக்கு தான். என்ன, அது காடுலயே ரொம்ப சின்னதா விதையா இருந்தாலும் அதை விதைச்சா வளரும் போது என்ன ஆகுது, தோட்டத்திலேயே மிகப்பெரிய செடியாக வளர்ந்து வருது. அது ஆட்சி ரேஷியா வளர்ந்து வருது இல்ல, அப்படி இது மட்டும்தான் வளர்ந்து வருது. அப்படி சின்னதா இருந்தாலும் வளர்ந்து கடுகு விதை மரம் வந்து, மரம் இல்ல அது செடிதான், அது வளர்ந்து 10 அடி சில நேரங்களில் 15 அடி கூட அது வளருமா, அது கீழே குதிரை ஓட்டிக்கிட்டு கூட ஒரு ஆள் போய் நிக்கலாம் அந்த அளவுக்கு உயரமா வளரும். ஆனா அது இருக்கிறதோ இவ்வளோண்டு, அது எவ்வளோ பெருசா வளருது பாருன்ற உதாரணம் முரண்பாடு காட்டுவதற்கு. இந்த மற்ற கோதுமை எடுக்க முடியாது, அவரு கோதுமை அவ்வளவு பெருசா வளர்றது இல்ல, பார்லி எடுக்க முடியாது, அதனால தான் இதை எடுத்த. அது சில காரணங்கள் இல்லைங்களா, அது சில காரணங்கள். ஆனா கடைசியாக இன்னொரு காரணம், அந்த அதிசயம் ஆண்டவர் வந்து அவர் பாட்னியை பத்தி பேசினாலும் பாட்னிலையும் அவர் ஆக்யூரேட் தான். அது தெரிஞ்சுக்கிறது இல்லை சில பேர், ஓ கடுகுன்றதை ஒண்டி பார்த்துருது, விதைன்றது பார்த்துருது. லெக்சிகான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லெக்சிகான்னா நம்ம மூல பாஷையில என்ன போட்டிருக்கோம் அர்த்தத்தை நம்ம பார்க்க முடியும், வயது படிக்கிறவங்க அதை பார்த்துக்கலாம். வெதன்றதுக்கு என்ன மூல பாஷையிலன்னு பார்த்தோம்னா அதுக்கு வார்த்தை வந்து லட்சணான். லட்சணான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வெஜிடபிள் கார்டன்ல வெஜிடபிள் விதைகள்ல இல்லைங்களா, காய்கறி விதைகள்ல சிறிதான விதைகள். அந்த விதைன்னு பயன்படுத்தும் போது லட்சணான்றது காய்கறி விதைக்கு தான் பயன்படுத்துவாங்க. உண்மையாவே இன்னைக்கு கூட காய்கறி விதைகள்ல சின்ன விதைனா எது, கடுகு விதை தான், எந்த விதையும் இல்லை. அவரு காட்டுல எங்கேயோ வளர்ற ஆர்ச்சு தேசியா பத்தி பேசல, நம்ம விதைச்சு அங்க இருக்கிற விவசாயம் பண்ணி காய்கறியா அறுத்து சாப்பிடுற விதைகள்ல இதுதான் சிறிய விதை அப்படின்னு. அது எவ்வளவு தப்பா அவங்கெல்லாம் பேசுறது பார்க்க முடியும், இதை ஒழுங்கா ஆராயாம பார்க்காம இல்லைங்களா, மூல பாஷையெல்லாம் பார்க்காம. அதனால உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும் பாருங்க. என்ன அதிசயம், ஆண்டவர் பாட்னியை பத்தி பேசினாலும் ஆக்யூரேட் தான், அவர் கரெக்டா தான் பேசுவார். அது மரமாக வளருதுன்னு மத்தேயுல சொல்லப்படுது, மரமாக இல்ல அது வந்து ஆக்சுவலா செடிதான், அது செடி புஷ் மாதிரி பெருசா வளர்ந்து 10-15 அடி ஒண்ணு இருந்துச்சுன்னா பொதுவாக நம்ம மரமா தான் அதை பாக்குறது இல்லைங்களா. அது மரம் இல்ல அது செடிதான், ஆனா செடிகள்லயே பெரிய செடி கடுகு அது செடி தான், அதுதான் பெருசா வளருது. எந்த அளவுக்கு வளருது, அதுல ஆகாயத்தின் பறவைகள் போய் என்ன பண்ணுது, அடையத்தக்க நெஸ்ட் இன் இட்ஸ் பிரான்சஸ் எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங், இவ்வளோண்டு தான் ஆனா பெருசா வளர்ந்து அது பிரான்ச் எந்த அளவுக்கு வருதுன்னா, ஒரு ஆகாயத்து பறவைகள் வந்து அங்க கூட கட்டிக்கிட்டு தங்கும்படிக்கு பறவைகள் வந்து சும்மா மெலியசா இருக்கிற பிரான்ச்ல எல்லாம் கூடு கட்டாது, சரிங்களா? உங்களுக்கு ஏன் அந்த கூடு கட்டி முட்டை போச்சுன்னா அந்த பிரான்ச்சே வளைஞ்சு முட்டை கீழே விழுந்துடும். அதனால ஸ்ட்ராங்கா இருக்கிற பிரான்ச்ல தான் கட்டும். அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா வளர்ந்து பாருங்கள். இதுதான் ஓமை. அது பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஆதாயத்தின் பறவைகள் வந்து இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கூடு கட்டுதுன்றது கேபிட்டல்ல வந்திருக்கும் நல்ல டிரான்ஸ்லேஷன்ல, என்ஏஎஸ்பிலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழையற்பாடு தீர்க்க தரிசியை நிறைவேற்றுகிறதாக. பழையற்பாடு தீர்க்க தரிசனியில டேனியல்ல எசேக்கியெல்லாம் பார்த்தோம்னா தேவ ராஜ்யம் வந்து ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டுப்பட்டிருக்கு. மரம் அது வளர்ந்து பெருசா வளரும் போது ஆகாயத்தின் பறவைகள்லாம் அது வந்து தங்கி இருக்கும்படி ஒப்பிடப்பட்டிருக்கு. அதான் போட்டிருக்கு. ஆகவே இது எக்ஸ்பிளனேஷன், இதை புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? முதலாவது அதை எப்படி ஆரம்பிச்சாரு, இதுக்கு ஓமைக்கு என்ன அர்த்தம், இதுல இருக்கக்கூடிய சத்தியம் என்ன. 2019 நம்ம இருக்கிறோம், 2019 முடிஞ்சு 20 போறதுக்கு இருக்கிறோம், இதோட வாசல்ல நிக்கிறோம். நமக்கு இது என்ன பாடம், நம்ம இதுல என்ன கற்றுக்க முடியும்? இதுல பிரதானமான ஒரு சத்தியம், எந்த ஓமை எடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்க கூடாது. ஒரு ஓமையினுடைய கருத்தை, ஒரு முக்கியமான பிரதானமான மையமான சத்தியத்தை ஓமை கத்துக் கொடுக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு விதைக்கிறவர் யார், அங்க அந்த ஓமை இந்த இது கடுகு வந்து சாப்பிடும் போது காரமா இருக்கும், அந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பத்துல கொஞ்சம் காரமா தான் இருக்கும் அப்படின்ற வழக்கெல்லாம் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. நீங்க சிரிங்கிறீங்க, அப்படியெல்லாம் இருக்குது சாமன்ஸ் கேட்டிருக்கிறேன் நான். அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. இதெல்லாம் என்ன பண்ணோம்னா மெயின் பாயிண்ட்ல இருந்து நம்மளை டைவெர்ட் பண்ணிடும். மெயின் பாயிண்ட் ஓமைக்கு இருக்கு, போன ஓமைக்கு இருந்த மாதிரி இந்த ஓமையுடைய மெயின் பாயிண்ட் என்ன, தேவ ராஜ்யம் ஆரம்பத்தில் ரொம்ப சிறிதாக ஆர்டினரியா கருப்பா யாருமே கவனிக்க முடியாத, இது பெருசே இல்லாத மாதிரி கடுகு விதை போல் இருந்தாலும் அது விதைக்கிற டைம்ல அப்படித்தான் இருக்கும். ஆனா அது வளர்ந்து 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 வறந்து உலகத்திலேயே பெருசா வந்துடும். அதான் தேவ ராஜ்யத்தின் தன்மை. அதான் புரிஞ்சுக்கணும், தேவ ராஜ்யத்தின் ஒரு தன்மை என்ன, அது ஆரம்பத்தில் விதைக்கப்பட நேரத்தில் இது என்ன பெருசு, ரொம்ப சிறுசு அப்படின்னு நினைக்கக்கூடியது வந்து அது வளர்ந்து 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 பூமியில் இருக்கிற சகல குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி வளரக்கூடியதுதான் தேவ ராஜ்யம். பெரிய ஆரம்பிக்கிறது எப்பா, இந்த சீஷர்களை பார்த்து சொல்ற மாதிரி மற்ற ராஜ்யங்கள் இந்த உலகத்தை ஆண்டது ஒரு 4-5 ராஜ்யங்கள் தானியல் கதையில் நம்ம பார்க்கிற மாதிரி. வேர்ல்ட் ஹிஸ்டரியில பார்த்தாலும் பாபிலோன் ராஜ்யம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ராஜ்யம் வந்துச்சு, உங்களெல்லாம் தூங்க விடாதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன், பர்ஷியா. பர்ஷியாக்கு அப்புறம் கிரேக்க ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோமர் ஐஎஸ் இருக்கும் போது தான் ரோமர் ராஜ்யம் வந்துச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் உலகத்தான் எல்லாத்தையும் ஆண்ட ஒரு ராஜ்யம் கிடையாது. ஆனா இந்த பெரிய ராஜ்யங்கள் மாதிரி இவங்க கிராண்டா வல்லமையா வளர்ந்து உலகத்தை ஆண்டாங்க. ஆனா தேவ ராஜ்யம் அப்படி வராது, அந்த மாதிரி எண்ணத்தை வச்சுக்கிட்டு தேவ ராஜ்யத்தை பத்தி பார்க்காது. அது ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிறுசா ஆரம்பிக்கும், ஆனா வளர 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 உலகத்தையே ஆட்கொள்ளும். தானியல் கதையில நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா, அந்த சிலையில பாபிலோன் பர்ஷியா எல்லாம் அந்த ஸ்டாச்சுல என்ன ஆச்சு, அந்த ஸ்டாச்சுக்கு கைகளால் வெட்டப்படாத ஒரு கல்லு வந்து அந்த ஸ்டாச்சுவை இடிச்சு தூள் தூளாக்கி அதெல்லாம் காத்துல பறந்து போயிடுச்சு. அப்படிதான் போயிடுச்சு எல்லா ராஜ்யம். பாபிலோன் ராஜ்யம் எங்க இருக்குது இப்போ, மீடோ பர்ஷியா எங்க இருக்குது இப்போ, எல்லாம் காத்துல போயிருச்சு. ஆனா ஒரு ராஜ்யம் வளர்ந்துகிட்டே இருக்கு, அந்த கைகளால் வெட்டப்படாத இயேசுடைய ராஜ்யம் வளர்ந்துகிட்டே இருக்குது. பூமியை நிரப்பும், அந்த கல்லு வளர்ந்து வளர்ந்து பூமியே நிரப்புன மாதிரி நிரப்பும். அதுதான் இந்த ஓமையில் சொல்ற மெயின் பாயிண்ட் என்ன, ஒரு ஒப்பிடுதல். எவ்வளவு சிறுது அந்த விதை, சிறிதான ஆரம்பம் பெரிதான விளைவு, சிறிதான ஆரம்பம் பெரிதான விளைவு. அதுதான் நம்ம இந்த சத்தியத்துல புரிஞ்சுக்கணும். முதலாவது இதை எப்படி பயன்படுத்துறது, இதை எப்படி பயன்படுத்துறது, மூணு விஷயங்களை பயன்படுத்தலாம். முதலாவது நம்ம ஆண்டவருக்கு பயன்படுத்தலாம். இந்த ராஜ்யத்தின் ராஜா யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு பயன்படுத்தி பார்ப்போம். அவரை எடுத்துக்கிட்டோம்னா இந்த உலகமே இருளா இருந்த காலத்தில், பிசாசுனால ஆண்ட காலத்தில் அவர் எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்தாரு. இந்த மாசமெல்லாம் எல்லாரும் கிறிஸ்துமஸ் தான் கொண்டாடுறது இல்லைங்களா, அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் அதையே யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துக்குள்ள எப்படி அவர் வந்தாரு. ஒரு சின்ன ஏழை வேலைக்காரி ஸ்திரீயனுடைய வித்து, சின்ன வித்து தான். ஒரு பெண் ஊர் பேரு எங்கேயோ மூளையில இருந்த பெரிய பெண்ணே இல்லை, ஒரு சாதாரண பெண். அது பிறந்து அதுக்கு பிறந்தார். அது எங்க பிறந்தாரு? அது மாட்டு கொட்டாயில இல்லைன்னு யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு புது வெளிப்பாடு கொடுத்தாரு, அதை போய் நான் செக் பண்ணோம். ஆனா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மாட்டு கொட்டாய் தான், அது ஆடு இருக்கிற இடம் அப்படின்னாரு, அதை போய் நான் செக் பண்ணோம். ஆனா அவங்க தெரிஞ்சதெல்லாம் மாட்டு கொட்டாயில இல்லைங்களா. ஒரு ஒரு பிச்சைக்காரன் வீட்டுல கூட இல்லை, ஒரு ஸ்லம் பக்கத்துல போட்டிருக்கிற டென்ட்ல கூட பிறக்கல இல்லைங்களா. அந்த டென்ட்ல கூட பிறக்கல, மனுஷங்க கூட இருக்க முடியாத ஒரு சாணியோ யூரினோ இருக்கிற வாசனை பிடிச்ச இடத்துல யாராவது அதை கவனிச்சாங்களா? பெரிய ஹாஸ்பிட்டலியா பிறந்தார். இப்பெல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல், கிளவுட் நைன், மணிப்பால், பெரிய ஹாஸ்பிட்டல் நம்ம பெங்களூர்ல இருக்கு. என் பிள்ளைங்களாம் அங்கதான் பிறந்துச்சுங்க. அதெல்லாம் இப்போ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க. அவர் பிறக்கும் போது யாராவது வந்தாங்களா? ஒருத்தரவர் அந்த ஏஞ்சல்ஸ் போய் அந்த மெய்ப்பர்களுக்கு சொல்லும் போது தான் அவங்க பாக்குறதுக்கு வந்தாங்க. யாருமே கவனிக்கல, ஒருத்தரும் திரும்பி கூட பார்க்கல. அவர் பிறந்தத கடுகு விதை மாட்டு கொட்டாயில இருந்துச்சு, ஒருத்தரும் கவனிக்காத கடுகு விதை. வளர்ந்து வளர்ந்து 2000 வருஷம் இன்னைக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கொண்டாட்டம் பிறந்த நாள். உலக பிரகாரமா இருந்தாலும் யாருடைய பிறந்த நாள்? அந்த கடுகு விதையுடைய பிறந்த நாள். உலகத்தையே திருப்பி போட்டு உலகத்தை சரித்திரத்தை கேலண்டரையே ரெண்டாமாக்கி கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் அந்த கேலண்டரையே பிரிச்ச நிகழ்வு அவர் பிறப்பு. மாட்டுக்கொட்டாயில கடு யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா இவர் போய் இப்படி பண்ணுவாரு அந்த மாட்டு கொட்டாயில பிறக்கும் போது? உலகத்தையே ரெண்டா போட்டுச்சு பாருங்களேன். அவருடைய விஷயத்துல எவ்வளவு உண்மை எடுத்து பாருங்க. அவர் வளர்ந்து ஒரு கார்பெண்டர், எவ்வளவு காசு இருக்கும் அவர்கிட்ட? ஒண்ணுமே இல்லை. வந்து கடல் கரையில் நின்றுகிட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, மனம் திரும்புங்கள். ஜோப்ல ஒரு பைசா இல்ல, ஒரு ஆள் பலம் இல்ல, ஒரு அரசியல் இன்ஃபுளுன்ஸ் இல்ல. இந்த ஒரு மனுஷன் என்னத்தை செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் 10 அதிகாரங்கள் தான் தான் ராஜான்னு நிரூபிச்சாரு. நிறைய கூட்டங்கள் அவர் அற்புதத்தை பார்த்து அவர் கூட வந்துச்சு. ஆனா அவரு சத்தியத்தை பத்தி, ஆதிக்குரிய சத்தியங்களை பத்தி சொல்லி கொடுத்தா எல்லாரும் போயிட்டாங்க. இது யாரும் கேட்க முடியும்? கூட நின்னது 12 பேர் தான். ஆனா அவருக்கு மிகுந்த துயரம், வேதனை, கஷ்டம் ஏற்படும் போது அதுல ஒருத்தர் காட்டி கொடுத்தாரு. அவரு ஒருத்தர் தலைவன் ஏற்படுத்தினா ஆளே தெரியாதுன்னு ஓடிட்டாரு. அவரு இன்னும் 12 பேர் விட்டு ஓடிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, சிலுவையில மிகவும் கேவலமாக ஒரு கிரிமினலாக, அந்த காலத்திலே மோசமான மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாக அசிங்கமா சிலுவையில தொங்குறார். ஆரம்பிச்சது மாட்டு கொட்டாயில, கதை முடிஞ்சது கேவலமான சிலுவையில. யோசிக்க முடியுமா இந்த கடுகு விதையா உலகத்தை மாத்தப்போகுது? இந்த கடுகு விதையா உலகத்துல மிகப்பெரிய இதா மாறப்போகுது? யோசிக்க, சின்னதுதான், எவ்வளவு சின்னது. கேவலமான மாட்டு கொட்டாயில பிறந்து, கேவலமான அவமானமான வியாகுலத்துல சிலுவையில மறுத்து, இதுல என்ன வரப்போகுதுன்னு நினைச்ச காரியம் இன்னைக்கு வளர்ந்து 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 முழு உலக கலாச்சாரத்தை, அரசாங்கத்தை, எத்தனை தேசங்களை மாத்திருக்கு. அந்த 12 பேர் சீஷர்கள் வளர்ந்து 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 ஒரு மகா பெரிய ஒரு கடுகு மரமாக வளர்ந்து இந்த உலகத்திலேயே இன்னைக்கு மிகப்பெரிய மதம். எந்த மதம் பேரளவுக்கு இருந்தாலும் சரி, எந்த மதம் தெரியுமா? கிறிஸ்தவ மதம் தான். 6.5 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய உலகத்தில் 2.5 பில்லியன் மக்கள் கிறிஸ்தவர்கள் தான். யோசிச்சு இருக்க முடியுமா அன்னைக்கு அந்த சிலுவையில் அவர் தொங்கும் போது ஒருத்தர் கூட கூட இல்லாத போது இது போய் உலகத்திலேயே மிகப்பெரிய மதமாக மாற முடியும் யாராவது கனவு கண்டாங்களா? யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா? மாறிப்போச்சு. இன்னைக்கு உலகத்திலேயே மிக உயர்ந்த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் கிறிஸ்டியானிட்டி தானே. நிறைய பொய் மதங்கள், போலி மதங்களா இருந்தாலும் அங்கதானே அது ஆரம்பிச்சிச்சு. சின்ன கடுகு விதை இவ்வளவு பெருசா எப்படிங்க வளர முடியும்? ஏன்னா தேவராஜ்யத்தின் தன்மை அப்படிப்பட்டதுதான். அதான் மரமாக வளர்ந்து எத்தனை 1000 பேர் அதுல அடைக்கலம் புகழ வந்திருக்கிறாங்க இல்லைங்களா. பறவைகளாக அங்க வந்தவங்க அங்கேயே தங்கிட்டாங்க, நெஸ்டப்பட்டு அந்த மாதிரி தங்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க அந்த மரத்துக்குள்ள வந்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு நாளாவது குற்றம் இல்லாத மனசாட்சியோடு வாழ்றது எப்படின்னு உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கிறீங்களா? பாவ மன்னிப்பின் ஆனந்தம் என்னன்றது உங்க வாழ்க்கையில் நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? அந்த மரத்தின் கீழே நீங்க வந்திருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, அந்த மரம் கீழே வரும்போது பாவத்தின் அந்த அடிமைத்தனத்தின் வெயில் அனல் சூடுல வாழ்ற உங்களுக்கு என்னிடத்தில் வாழ்ந்த இலைப்பாறுதல் இருக்கின்றார். அந்த மரத்து கீழே வந்தா குற்றப்படுத்துகிற மனசாட்சி நீங்கி மிக உண்மையான இலைப்பாறுதல் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த அந்த காலத்தில் இருந்த யூத ஜனங்க பரிசேயருங்க இயேசுவை நம்பாம போனது ரொம்ப பெரிய தப்பு தான், பாவம் தான், அது மன்னிக்க முடியாத பாவமாய் போச்சு அவங்களுக்கு. ஏன்னா பரிசுத்தாவிக்கு விரோதமா அவங்க பாவம் செஞ்சதுனால. ஆனாலும் அவங்க அந்த கடுகு விதையத்தான் பார்த்தாங்க, இன்னும் அந்த கடுகு விதை வளரல. ஆனா நீங்க இருக்கிறது 2000 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பிறந்து இன்னைக்கு 2020 நம்ம அடுத்த வருஷம் பேரை வச்சுக்க போறோம். என்ன 2020னா, அவர் பிறந்து 2020 வருஷம் ஆயிடுச்சு. 2020 வருஷம் ஆகி அந்த சின்ன கடுகு விதை வளர்ந்து 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 உலகத்துல பெரிய மரமா வந்து நிக்கிறத நீங்க பார்த்து அதையும் நீங்க இன்னும் நிராகரித்து அந்த மரத்துக்கில வரலன்னா அந்த பரிசேயர்கள் அவங்க செஞ்ச பாவத்தை விட அதிகமான பாவம் இல்லை உங்க பாவம். யோசிச்சு பாருங்க, அவங்க வெறும் கடுகு விதை தான் பார்த்தாங்க, இயேசு கார்பெண்டரா தான் பார்த்தாங்க, அவர் வளர்ந்து உலகத்திலேயே பெரிய மதத்தை ஏற்படுத்துவார்னு நினைச்சாங்களா? அவங்க நினைக்கலையே. நீங்க பாக்குறீங்களா அவர் வளர்ந்து இப்ப இயேசுவை நம்பாம போனா அந்த மரத்து கீழே அடைக்கலம் புகுந்து வரலன்னா அது வெறும் பெரிய பாவம் இல்ல. எவ்வளவு நாள் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தின் வெயில்ல நீங்க வேகுவீங்க, மனசாட்சி குற்ற உணர்வுல வேகுவீங்க. இந்த மரத்துக்கீழே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, ஆனா இன்னும் நிறைய இடம் இருக்கு. இன்னைக்கும் நீங்க அந்த மரத்துக்கீழே வரலாம் இல்லைங்களா? அது ஒரு பயன்பாடு நமக்கு இருக்கு. அடுத்ததாக தேவ ராஜ்யத்தை ஆண்டவரை பத்தி அந்த அப்ளிகேஷன் பண்ணி பார்க்கிறோம். சாதாரண ஒரு நபரா இருந்தாலும் என்ன அளவுக்கு வளர்ந்துருக்கு தேவ ராஜ்யம். தேவ ராஜ்யத்தை பத்தி யோசிச்சு பாருங்க, சபையை பத்தி யோசிச்சு பாருங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு ஓமையாக ஒரு தீர்க்க தர்சனமாக கொடுக்கிறார். ஒரு ஓமை, ஒரு தீர்க்க தர்சனம், ஒரு வாக்கு தத்தமாக இந்த ஓமை இருக்கு. அவங்களுக்கு ஒரு தீர்க்க தர்சனம். யோசிச்சு பாருங்க, இயேசு சிலுவையில மறிக்கும் போது யோசிச்சாங்களா ரோமருங்க? இதோட ஒரு கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் யோசிச்சாங்க. முடிஞ்சு போச்சு அவர் கதை. ஆண்டவர் இந்த சீஷர்களை பார்த்து அன்னைக்கு நிக்கிறாங்க, என்ன ஆண்டவரே முக்கா பேர் வலி அருகையில கற்பாறையின் மேல இவங்க விழுந்துருவாங்க, கலைகள்லாம் ஃபுல்லா இருக்கும், நாங்க தானா கொஞ்சம் பேர் தானா இது? அப்பா இல்ல, ஏன் ராஜ்யத்தை பத்தி இவ்வளவு இப்படி எடை போடாத? உலகத்துல பாபிலோன் ராஜ்யம் போய் பெருசா வந்தாங்க, இது வந்தாங்க, அது வந்தாங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஏன் ராஜ்யத்தை மாம்சீக விதத்தில் எடை போடாத? என் ராஜ்யம் எப்பவும் ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறிதா ஆரம்பிக்கும், ரொம்ப சிறிதா ஆரம்பிச்சு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ராஜ்யமாக மாறுப்பது, அதான் என் ராஜ்யத்தின் தன்மை. ரோமருங்க நினைச்சாங்க இயேசு கதை முடிஞ்சு போச்சு, அவர் சபை முடிஞ்சு போச்சு. இயேசு செத்து 40 வருஷம், 40 வருஷத்துக்குள்ள என்ன ஆச்சு தெரியுமா? பவுல் சொல்றாரு, முழு ரோமர் அரசாங்கமே கிறிஸ்தவம் பரவிருச்சு, காஸ்பல் பரவிருச்சு. கொலோசியர் 1:6 அவர் சொல்றாரு, படிங்க 1:6. கொலோசியரே, நீங்க கேட்கிற சுவிசேஷம் எங்கெல்லாம் போயிருச்சு தெரியுமா? ஒன்னு ஆறு கொலோசியர். அது சின்ன புக்கு, எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு எடுத்துருங்க. எடுத்தவங்க யாராவது படிக்கலாம் சத்தமா.
அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல.
உலகம் எங்கும் 40 வருஷம் தான் ஆச்சு. அவர் என்ன சொல்றாரு? உலகம் எங்கும் அண்டர் த ஹெவன்ஸ், எல்லா இடத்துலயும் பரவிச்சு. எப்படிங்க பரவிச்சது? எப்படி பரவிச்சு? இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது எத்தனை பேர் இருந்தாங்க அவர் கூட? மிஞ்சி போனா 120 பேர், 12 பேரோடு மத்த 120 பேர் அந்த ரூம்ல விட்டு போனாங்க. என்ன தெரியுமா? அவங்க இந்த தீர்க்க தரிசனத்தை மாத்திரம் பார்க்கல, இது ஒரு ப்ராமிஸ் ஆக பார்த்தாங்க, ப்ராமிஸ் ஆக பார்த்தாங்க. இந்த ராஜ்யம் வளரப்போது, இந்த வளரப்போது அவர் சொன்னாரு, நீங்க போங்க உலகம் எங்கும் போய் சீஷர்களாக்கி சுவிசேஷத்தை எல்லாம் எருசலேம் தொடங்கி சமாரியா யுதேயா அப்புறம் என்ன உலகத்தின் முடிவு கடைசி வரைக்கும் போயிட்டு இந்த சுவிசேஷத்தை அறிவிங்க. எப்படி போனாங்க, எப்படி போனாங்க, யாராவது ஒரு முட்டாளான வேலைக்கு போவாங்களா, இது ஜெயிக்காதுன்ற ஒரு வேலையை எடுத்துட்டு போவாங்களா, அதை நம்புறவங்க போவாங்க, போவே மாட்டாங்க இல்லைங்களா. ஒரு காரியம் எது ஜெயிக்குதோ இல்லையோ இது நிச்சயமாக ஜெயிக்க போகுது, நிச்சயமாக இது வெல்ல போகுதுன்ற உறுதி இருக்கிறவங்க தான் எல்லா முயற்சியை கொடுத்து அதுக்காக ஓடுவாங்க. அப்படித்தான் அந்த முதல் நூற்றாண்டு சபை போச்சு, உலகமெல்லாம் போய் பரப்பி வச்சிருச்சு. இயேசு போனதுல சின்னதா ஆரம்பிச்சது எப்படி பரவிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம், அது முடிஞ்சு போச்சு. அவங்க கதை 2020 வந்துட்டோம். இந்த வித்து இந்த கடுகு விதை வந்து 2020 வருஷம் ஆயிடுச்சு. நீங்களோ நானோ இந்த சத்தியத்தின் இந்த ஓமையின் சத்தியத்தை கிரகித்து கொண்டோம்னா நம்ம வாழுகிற ஒரு சிறிதான வீணான வாழ்க்கை வீணா போகாது. இந்த ஓமையில் இருக்கிற மகத்தான சத்தியத்தை காண்டி நம்ம மனசு பிடிச்சுக்கிச்சுன்னா ஒரு வீணான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம போக மாட்டோம். யோசிச்சு பாருங்க, பிறந்தோம் வளர்ந்தோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பிள்ளைங்களை பெற்றோம் படிக்க வச்சோம் கல்லறைக்கு போனோம் நமக்கு ஒரு போட்டோ வச்சு ரெண்டு வருஷம் மாலை போட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துட்டாங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ மாட்டோம். அப்படித்தான் ஆயிரும் நம்ம வாழ்க்கை இல்லைன்னு. இந்த ஓமை என்ன சத்தியம், தேவனுடைய ராஜ்யம் நம்ம வாழ்க்கையை கடந்தது, நம்முடைய நகரத்தை கடந்தது, நம்முடைய நூற்றாண்டை கடந்தது, உலக சரித்திரத்தை கடந்தது, எல்லாத்தையும் கடந்த ஒரு காரியத்தில் நம்மளை அழைத்திருக்கிறார். குளோரியஸ் திங் தேவ ராஜ்யம், அது வளரும் மேற்கொள்ளும் ஜெயிக்கும் எத்தனை தடைகள் இருந்தால். என்ன ஒரு ட்ரூத், இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்ட் உற்சாகம் அடையணும் யோசிச்சு பாருங்க. நம்ம செய்யற சிறிதான முயற்சிகள்ல கடுகு விதைகளான முயற்சிகள்ல அது செய்யும் போது நமக்கே முட்டாள்தனமா இருக்கும், இதனால என்ன வரப்போகுது. சிறிதான முயற்சிகளை பயன்படுத்தி அது பெருசா வளரக்கூடியது தான் தேவராஜ்யம். சிறிய முயற்சி அந்த காண்டி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சலிப்படையாம தேவ ராஜ்யத்துக்காக முயற்சி செய்வதற்காக நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிப்போம். எது ஜெயிக்குதோ இல்லையோ இந்த ராஜ்யம் ஜெயிக்கும், இந்த ராஜ்யம் வளரும். அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நம்ம வாழ்க்கை நம்ம படைக்கப்பட்டது வந்து ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை புசிப்போம் வாழ்வதற்காக நீங்கள் அல்ல ராஜ்யத்தின் மக்களாக. அதில் உங்க கவலை முதலாவது என்ன இருக்கணும், உங்க கவலை தேவ ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கு இடம் கொடுங்க. உங்களுடைய முழு முயற்சியை அதிகமான நேரத்தை எல்லாத்தையும் அதுக்கு கொடுக்குற ஒரு வாழ்க்கையை நாடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சொல்லலையா அவரு அப்படி நம்ம வாழ்றோமா, அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறோமா. இல்ல நான் இதுல தான் போவேன், அதுக்கு இல்ல தேவ ராஜ்யம் நம்ம ஆயுசை கடந்தது வாழ்க்கையை கடந்தது எல்லாத்தையும் கடந்ததுங்க. குளோரியஸ் தேவ ராஜ்யம் நம்ம செய்யற சிறிதான கடுகு விதை சின்ன முயற்சிகளும் பெருசா நாளைக்கு வறந்து மரமா வரப்போதே, அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம முயற்சியை எடுக்கிறோம். பரிசுத்தாவிதான் இந்த சக்தி இந்த ஓமையின் காட்சியை நம்ம புரிஞ்சுக்க நமக்கு உதவி செய்யும். இதை செய்து நம்ம எல்லோரும் காஸ்பல் முயற்சிக்காக நம்மளை கொடுக்க அர்ப்பணிக்கிறோம். யோசிச்சு பாருங்க என்ன முயற்சியை நம்ம எடுக்கிறோம். நம்முடைய சமுதாயத்தில் காஸ்பலுக்காக எந்த சின்ன முயற்சியை நம்ம எடுக்கணும்னாலும் இந்த ஓமையில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது தேவ ராஜ்யம் எப்பவும் பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் ஆகாது. நான் போனவுன்னு போய் கேட்டவுன்னு 10 பேர் வந்துட மாட்டாங்க. நான் கேட்கறது சில பேர் நிராகரிப்பாங்க. நமக்கே முட்டாள்தனமாக தெரியும் நம்ம பேசுனது. அதில் தான் ஆண்டவர் தேவ ராஜ்யத்தை வளர்க்கறது நம்ம புரிஞ்சிருக்கிறோமா. நேரத்தில் பாஸ்டர் நான் என்ன பேச முடியும், எனக்கு என்ன பைபிள் தெரியும், நான் போய் யாருக்கு சொல்ல முடியும், யாரை போய் கூட்டு வர முடியும் நம்ம நினைக்கிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ரட்சிக்கப்படுறவங்க அநேக பேருடைய சாட்சியை கேட்டு பாருங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டது நல்ல அருமையான ஒருத்தருடைய பிரசங்கத்தை கேட்டுல, யாரோ ஒரு திக்கு வாயா உளறிக்கிட்டு பயத்தில் நடுநடுங்கிக்கிட்டு ஆண்டவரை போய் சொன்னதுனால தான் கேட்ட ஆண்டவர் அந்த கடுகு விதைய. அது ஆர்டினரி கருப்பா சின்னதா பொருட்டே இல்லாத ஒரு பேச்சை கேட்டுத்தான் ஆண்டவர் அவங்க கொண்டு வந்தது. கடுகு விதையை பயன்படுத்தி ராஜ்யத்தை வளர்க்கிற தேவன், சாதாரண கடுகுவத சின்ன முயற்சிகள் ஒரு டிராக்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது காஸ்பல். அந்த டிராக்டை கொடுத்து என்னங்க ஆகப்போகுது, கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், என்னங்க ஆகப்போகுது. டிராக்டை கொடுத்து கொடுத்தே ஒரு தேசமெல்லாம் கிறிஸ்தவ தேசமாக மாற்றின சரித்திரம் இருக்கு. வெறும் டிராக்டை கொடுத்து அந்த டிராக்டை எனக்கு கொடுக்கணும். அதுக்கு டிராக் என்ன தெரியுதுங்களா, சுவிசேஷ இந்த ஷீட், ஆண்டவரை பற்றி சொல்கிற ஷீட், அதை கொடுத்து அதுக்கு வச்சு தான் ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை வளர்க்குறது. அதை வச்சு தான் ஆண்டவர் ராஜ்யத்தை வளர்க்குற சாதாரண கடுகு விதைகள். சில பேர் தயக்கத்தோடு இன்னைக்கு சர்ச்சில் எங்களுக்கு சர்வீஸ் இருக்குது, முக்கியமான சர்வீஸ் இருக்குது, வருவீங்களான்னு ஒருத்தரை இன்வைட் பண்ணுறது, அது கடுகு விதை. ஆனால் அதை வச்சு தான் அவர் வளர்க்குறது. சின்ன சின்ன முயற்சிகள், சின்ன சின்ன முயற்சிகள் காஸ்பலுக்காக, பலவீனமான முயற்சிகள், அற்ப முயற்சிகள், அதை வச்சு தான் அவர் ராஜ்யத்தை வளர்க்குறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னால் என்ன முடியும், எனக்கே இது முட்டாள்தனமாக தெரிஞ்சாலும், எனக்கே இது என்ன செய்யும்னு தெரிஞ்சாலும், அதைத்தான் பயன்படுத்தி அவர் ராஜ்யத்தை அவர் வளர்க்குறதா. ஒரு சபையாக நம்மளை ஆண்டவர் வந்து என்ன பெரிய காரியத்தை நீங்கள் செய்ய முடியும்னு கேட்கல, என்ன சிறிதான காரியத்தை நீங்கள் செய்ய முடியும், உன்னால் முடியும், என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் கடுகு விதையை விதைக்க ஆரம்பித்தோம்னா, விதைச்சிருந்தோம்னா, எந்த அளவுக்கு தேவ ராஜ்யம் வளர்ந்துருக்கோம். நம்ம ஏன் திரும்ப முயற்சி எடுக்கிறது இல்லை, இதனால என்ன ஆகப்போகுது இல்லைங்களா? டிராக்ட் கொடுக்கறதுனால என்ன ஆகப்போகுது, இவங்களுக்கு இன்வைட் பண்ணுறதுனால என்ன ஆகப்போகுது, அதை செய்யறதுனால என்ன, ஒரு முயற்சியும் எடுக்காம நம்ம வாழ்க்கையை ஆயுசை வீணாக்கி கொண்டு எத்தனை காலம் நம்ம போக போகிறோம்? ஆண்டவர் அவர் ராஜ்யத்தை கடுகு விதைகள் மூலமாக தான் வளர்க்குறார். இன்னைக்கு நம்ம விதைக்கிற விதை எவ்வளோ பெருசாக வர முடியும்னு நமக்கு சொல்லவே முடியாது. சின்ன காரியத்தை தரை குறைவா இடப்படாதீங்க. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா அந்த ஊரே கூட ரட்சிக்கப்படுற வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆத்மானால ஒரு சபையே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன முயற்சிகள், கடுகு விதையான முயற்சிகள். ஆனா செஞ்சு பார்த்தங்க பாஸ்டர், ஒன்னும் பயன் தரல. கலாத்தியர்ல சொல்றாரு 6:9, நன்மை செய்கிறதற்கு சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் என்ன, ஏற்ற காலத்தில் அறுப்போம். தளர்ந்து போகாம தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். நம்ம செய்யறோமா? சின்ன சின்ன முயற்சிகள். நம்ம சபையாக ஒருத்தர் ஒருத்தரும் என்னால முடிஞ்ச கடுகு விதை தாங்க பாஸ்டர் அப்படின்னு, உன்னால என்ன கடுகு விதை, கடுகு விதை கூட ஆண்டவர் ராஜ்யத்துக்கு செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? அதான் ராஜ்யத்தின் பிள்ளைகளா நம்ம? யோசிச்சு பாருங்க, என்னால முடிஞ்சது இதான், கடுகு விதை நான் செய்யறேன், அதை விதைச்சாவே அது வளர்ந்து பெருசா வளருமேன்றாரு. என்ன கடுகு விதை நம்ம விதைச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. 1 Corinthians 15:55 சொல்றாரு, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாயிராதென்று அறிந்து, நீங்க அதை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகினவர்களாயும் இருப்பீர்கள். உறுதிப்பட்டவர்கள், அசையாதவர்கள். என்ன அசைக்கவே முடியாதுங்க இந்த வேலையிலிருந்து. யார் கேட்கட்டும், கேட்காம போட்டோம், வளரட்டும், அசைக்க முடியாம நான் செய்வேன். அது செய்யறது மாத்திரம் இல்ல, பெருகிறவர்கள் அந்த வேலையில தொடர்ந்து இன்னும் செய்ய முடியுமா, இன்னும் செய்ய முடியுமான்னு பெருகிட்டே போவேன். ஏன் தெரியுமா? இதை தெரிஞ்சு நான் செய்கிற பிரயாசம் கர்த்தருக்குள் எதுவுமே வீணா போவாது. விதைக்கிற ஒரு சிறிதான விதையும் வீணா போவாது, அது வளர்ந்து பெருசா வரும். ஒருவேளை ஏன் ஆயுசுல வரலாம், நான் போன எத்தனையோ பேர் விதைச்சிட்டு இறந்து போறாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே அவங்க விதைச்சது தான் ஒரே நடல் காய். நான் இன்னைக்கு விதைக்கிறது வளர முடியும் கேட்கறோம், அது வீணா போவாது, வீணா போவாது. கர்த்தருக்குள் நான் செய்யற எந்த காரியமும் வீணா போவாதுன்னு நமக்கு உறுதி இருந்துச்சுன்னா என்ன எப்படி இருப்போமா? உறுதிப்பட்டு, ஸ்டெட்ஃபாஸ்ட், அசைக்க அன்ஷேக்கபிள், செஞ்சுக்கிட்டே இருப்போமா, செஞ்சுக்கிட்டே இருப்போமா. யோசிச்சு பாருங்க, நமக்கு அப்படி இருக்கா? இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. நம்ம எவ்வளவு ஈஸியா சோர்வடைகிறோம், நானும் சோர்வடைகிறதான். பிரசங்க செய்யறதுனால என்ன, செய்யறதுனால என்ன, யோசிச்சு பாருங்க. அப்படி நான் நினைச்சிருந்தேன்னா ஒரு 12 இயர்ஸ் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, அங்கே எங்கே இருந்தோம் தெரியுமா? இந்த ரிஃபார்ம்டு பிஸ்னஸ்ஸை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? 4 அடி மாடி மேலே யாரோ ஒருத்தர் வீடு, கிறிஸ்டியன்ஸ் அவங்க, இடம் இல்லை எங்கே போகிறதுன்னு தெரியாமல் 4 அடி மாடி மேலே அவங்க சின்ன ரூம் ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க. அவங்க பையனோ யாரோ இருக்கிறதா, அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை 3 ஹவர் சர்ச்சுக்கு போயிடுவாங்க, அதனால அந்த இடத்த நீங்க வந்து உட்காந்து கூடி ஆராதனை பண்ணுங்க, ஆனா 1000 ரூபா வாடகை கொடுக்கணும் 3 ஹவர் இருக்கிறதுக்கு. அங்க கொடுத்து 4 அடி மாடி மேல போய் உட்காந்து அது பக்கத்துல மோரி வேற ஓடும், அங்க போய் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். எத்தனை பேர்? 2 பேர். எனக்கே பேஜாரா இருக்கும், ஒருத்தர் முகத்தையே பார்த்து எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றது, போய் வலுக்கட்டாயமா எங்க அத்தை போடணும், அவங்களை இவ்வளவு கூட்டினது உட்கார வச்சுக்கிட்டேன், எத்தனை நேரம் பிரசங்கம் பண்றது. அங்க எடுத்த முயற்சி தான் கர்த்தருக்குள் நான் படுகிற பிரயாசம் வீணா போகாதுன்னு என்ன நான் வளர்த்துக்கிட்டேன், எவ்வளவு புக்ஸை படித்தேன், சத்தியங்களை படித்தேன், பிரசங்கத்தை படித்தேன், எடுத்து எடுத்து எடுத்த பிரயாசம் தான். ஏன் மக்கள் வளர்ந்தது மாத்திரம் இல்லை, கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கிறோம், ஆனா அன்னைக்கு நினைச்சு பார்த்தோமா நமக்குன்னு இவ்வளவு அருமையான இடத்துல ஒரு பில்டிங் இருக்கும், அந்த கடுகு விதை நினைச்சு பார்த்துச்சா இவ்வளவு வளரும். இதெல்லாம் இடத்துல பில்டிங் யாராவது வாங்க முடியுமா? பெரிய பெரிய சர்ச்சுங்கெல்லாம் போய் ரிங் ரோடுக்கு அந்த பக்கத்துல வாங்குறாங்க, இங்க வாங்க முடியும்னு நினைச்சோமா? தேவ ராஜ்யம் அப்படித்தாங்க, சின்ன கடுகு விதை, சின்ன முயற்சி அங்கத்தான் ஆரம்பிக்கிறது. அந்த முயற்சி நாம் வீணா போவாது, இந்த முயற்சின்னு தளராம அசையாமல் பெருகி பெருகி அதிகமா செஞ்சோம்னா அது வளரும், வளரும். அப்படி வளர்றதுக்கு நீங்க வருவீங்களா? வளர்றதுக்கு வருவீங்களா? வெறும் நம்ம கேட்கறது மாத்திரம் இல்ல, யோசிச்சு பாருங்க, வாட்ஸ்அப்ல எத்தனை பேர் மெசேஜ் கேட்கறாங்க, வெப்சைட்டுக்கு 100 கணக்கான மக்கள் போய் மெசேஜுங்க கேட்கறாங்க. இதெல்லாம் எப்படி வளர்ந்துச்சு, எப்படி வளர்ந்துச்சு? கடுகு விதையா வளர்ந்துச்சு. இது எவ்வளவு பெரிய பிரின்சிபல்! ஓ, இதுல எல்லாம் நமக்கு பெரிய உற்சாகத்தை நம்பிக்கை ஆவியானவர் ஏற்படுத்த மாட்டாரா? பெரிய பிரின்சிபல், சின்ன காரியம், சாதாரண காரியம், யாருமே கண்டுகாத காரியம் பெருசா வளர முடியும், அசையாமல் வளர முடியும். யோசிச்சு பாருங்க, அதனால தான் முயற்சியில தளருதே இல்லை, தளருதே இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த மென்ஸ் மீட்டிங் நம்ம எடுக்கிறோம், இந்த யங் பீப்புள் மீட்டிங் எடுக்கிறோம், சில நேரங்களில் யாரும் வரமாட்டாங்க, யாரும் ஒருத்தருக்கு வாங்க, நான் நினச்சிக்க ஒருத்தர் என்ன கடுகு விதைத்தான். இந்த மென்ஸ் மீட்டிங் எங்கே போய் முடியும்னு நாளைக்கு சொல்ல முடியாது, இன்னைக்கு கடுகு விதைத்தான், அது என்ன மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. யூத் மீட்டிங் தான், சில நேரத்தில் சில பேர் வர்றது இல்லை தான், இது எங்கே போய் முடியும்னு சொல்ல முடியாது. நீங்கள்லாம் இப்போ யூடியூப் ஒரு குரூப்பாக எடுத்து யூடியூப் பண்ண முடியுமா, எல்லாரும் யூடியூப்ல இருக்காங்களேன்னு கொஞ்சம் முயற்சி எடுத்து வரீங்க, அந்த கடுகு விதை முயற்சி எத்தனை 1000 பேர் நாளைக்கு சாமன்ஸை கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி இருக்கும்போது பெரிய முயற்சிகள் செய்யறதுக்கு நமக்கு ஊக்கம், இது இந்த ஓமையை விட வேறு எதுங்க ஊக்கம் கொடுக்க முடியும்? நீ செய்யற கடுகு வித முயற்சி வளர்ந்து வளராம இருக்காது, வளர்ந்து 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 பல கனிகளை கொடுக்கும். நம்ம ஏன் நம்ம நேரத்தை ஆயுசெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க, என்ன முயற்சியை நம்ம எடுக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் கடுகு முயற்சியை விதைச்சோம்னா நம்ம சபை எங்க போயிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. எனக்கு பெரிய கனவுங்க, நான் என்னையே பார்த்து சிரிச்சுக்குவேன், பைத்தியம் பிடிச்சிருக்குது எனக்குன்ற மாதிரி பெரிய பெரிய பாஸ்ட் பாலாக்கு சொன்னா அவரும் சிரிப்பாரு என்ன பார்த்து, இருக்கிற ஆளுங்க இப்படி இருக்கிறாங்க, ஆனா நீ கனவு கொண்டு எங்கேயோ இருக்குது, எப்போ வளர்த்து எப்போ இதெல்லாம் நீ கனவு கட்டுறது அப்படின்னு எனக்கு பார்த்து சிரிப்பேன். ஏன்னா 20 வருஷமா நானே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு எனக்கு ஒரு கனவு, இந்த மாதிரி ஓம எல்லாம் படிச்சா உள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கம் எந்திரிச்சு வந்த மாதிரி அந்த கனவு வருது. எனக்கு ஒரு கனவு சாவறதுக்குள்ள ஒரு 100 ரிஃபார்ம் சர்ச்சை ஏற்படுத்து, ஒரு ரிஃபார்ம்டு காலேஜை கட்டி ஆட்களை தயார் பண்ணி உலகத்தில் இருக்கிற மூளைக்கெல்லாம் ஒரு ரிஃபார்ம் பிரீச்சரை அனுப்பணும். என்னை பார்த்து சிரிக்கிறீங்க நீங்க, நானும் என்னை பார்த்து சிரிச்சுக்கிறேன். நீ செய்ய முடியுமா? ஆனால் இந்த மாதிரி கடுகு விதைகளை தான் ஆண்டவர் பயன்படுத்துறார். நம்ப முடியுமா? கடுகு விதைகளை தான் ஆண்டவர் பயன்படுத்துறார். உறுதிப்பட்டவர்களாய் அசையாமல் அவருடைய வேலையில பெருக 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 இன்னைக்கு விதையா இருக்கிறது, வளர்ந்து 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 உலகத்தையே ஆட்கொள்ளக்கூடிய ஒரு வேலையில நம்ம ஈடுபடுத்தி இருக்கிறார்னா ஏன் நம்ம முயற்சிகள் இவ்வளவு குறைவா இருக்கு? சபையாக நான் ஒண்டிதான் முயற்சி போட்டு வளர்ந்துகிட்டு இருக்கணுமா? நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம்? வில்லியம் கேரி சொல்லியா, பெரிய காரியங்களை தேவன் இடத்தில் எதிர்பாருங்கள், பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்ய முயலுங்கள். இதெல்லாம் சின்னதா ஆரம்பிக்கலாம். ஓ, நமக்கு இந்த காட்சி நமக்கு வரணுமே, கடுகு விதையின் காட்சி, கடுகு விதையின் ஓமை நம்ம வாழ்க்கையை மாத்தாதா? நம்ம வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாத்த முடியும் தெரியுமா? இந்த சத்தியம் நம்மளை பிடிச்சுக்கிச்சுன்னா நம்ம என்ன முயற்சி போடுறோம், நம்ம என்ன முயற்சி போடுறோம், எப்படி நம்மளை உற்சாகப்படுத்தணும், எப்படி நம்மளை உற்சாகப்படுத்தணும் யோசிச்சு பாருங்க. ஒரு சர்ச்சாக நான் நம்புறேன், நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த காட்சியை பிடிச்சுக்கிட்டு சின்ன சின்ன காரியங்களை ஆரம்பிச்சோம்னா, சின்ன சின்ன கடுகு விதைகளை நம்மளால முடிஞ்ச விதை ஆரம்பிச்சோன்னா தேவ ராஜ்யத்துக்கு நம்மளை அர்ப்பணித்து, தேவ ரூலுக்கு நம்மளை அர்ப்பணித்து, பரிசுத்தமாக வாழ்ந்துக்கிட்டு, நம்மளை ஒரு பரிசுத்த இன்ஸ்ட்ருமெண்டாக, ஒரு 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 பாத்திரமாக ஆண்டவருக்கு நம்ம கொடுத்தோம்னா, நான் சொல்கிறேன், நம்மளை வச்சு இந்த தேசத்தை கூட அவர் அசைக்க முடியும், இந்த நகரத்தை கூட அசைக்க முடியும். கடுகுறது நம்ம என்னங்க செய்ய முடியும்? 98% எல்லாம் இந்துஸ் இருக்கிறாங்க இந்த தேசத்தில், என்னங்க செய்ய முடியும்? நான் சொல்றேன், நம்ம காண்டி ஒரு பரிசுத்த பாத்திரமாக தேவராஜ்யத்தின் கட்டுப்பாடுக்குள்ள வந்து பரிசுத்த பாத்திரமாக கருவிகளாக அவருக்கு கொடுத்தோம்னா, இந்த தேசத்தை அசைக்கிறது கூட நம்மளை பயன்படுத்த முடியும். அதை நம்புறீங்களா நீங்க? முடியுங்க. அவர்னால அவர் எப்பவும் கடுகு. நான் என்ன படிச்சிருக்கிறாங்க பாஸ்டர், என்ன புத்தி இருக்குது பாஸ்டர், ஆண்டவர் எப்படி தர வேலை செய்யறது? இந்த உலகத்தின் பைத்திய காரியங்களை எடுத்து புத்திமான்களை அவமானப்படுத்துவதற்காகத்தான் அவர் வேலை செய்யறது. குறைந்தையில போடலையா? உங்களை என்ன பெரியவங்க, உங்களை என்ன படித்தவங்க, இந்த உலகத்தின் பைத்தியங்களை எடுத்துத்தான் ஞானிமான்களை வெக்கப்படுத்துகிறது அவர். கடுகு விதைகளை பயன்படுத்துகிற தேவன்ல நம்ம நம்மளை பயன்படுத்துவாருங்க. படிக்கல, அது இல்லை, திக்குவாயி, அது இது பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை அதிசயமாக பயன்படுத்த முடியும். வருவீங்களா? அதான் பிரச்சனை. கடுகு விதையை விதப்பீங்களா? இந்த ஓமையை உங்க மனசை புடிச்சிக்க, இன்னுமே நான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழணும், என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போன்றது போட்டோம், இதோடு முடிச்சோம். ரொம்ப நேரம் இன்னும் ரொம்ப காலம் இல்லை நம்மளுக்கு, கொஞ்சம்தான் இருக்கு. இன்னுமே வாழ்ற காலம் தேவராஜ்யத்தை முதலாவது தேடும். ஆண்டவர் இந்த ஓமை மூலமா நம்மளோடு பேசட்டும். ஜெபம் பண்ண. நல்ல தேவனே, ஒரு கேள்வியோடு இதை ஆரம்பித்தீர். தேவ ராஜ்யத்திற்கு நான் எதை ஒப்பிடுவேன்? இந்த மாதிரி உதாரணம் வேற யார் ஆண்டவர் சொல்ல முடியும்? எவ்வளவு பொருத்தமான உதாரணம். நீங்க தான் அப்படி பேச முடியும். ரொம்ப பொருத்தமாக ஒப்பிடக்கூடியது கடுகு விதைக்குத்தான் ஆண்டவர். எவ்வளவு சிறிதா இருந்தாலும், எவ்வளவு பொருளற்றதாக, சின்னதாகியதாக, ஒரு கவர்ச்சியும் இல்லாம கருப்பாக, கவனிக்க கண்ணு கூட சில நேரத்துல தெரியாத, யாருமே கவனிக்காத ஒரு காரியத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தையே ஆட்கொள்ள சித்தம் கொண்டிருக்கிறவங்களே, தேவ ராஜ்யத்தில் எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. இந்த சத்தியம் எங்களை ஆட்கொள்ள உதவி செய்யும். சிறிதான உன்ன இதனால என்ன நடக்க போகுதுன்னு இன்னுமே சோர்வடையாம், உறுதிப்பட்டவர்களாக, அசையாப்பாதவர்களாக, உம்முடைய கிரியையில் பெறுகிறவர்களாக இருந்து, கர்த்தருக்குள் நாங்கள் படுகிற பிரயாசம் வீணா போகாது என்ற உறுதியில் விதைக்கிற மக்களாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவர். சிறிய சிறிய முயற்சிகளை நாங்கள் எடுத்தோம்னா சபையாக என்ன எங்களால் செய்ய முடியாது ஆண்டவரே? பெரிய காரியங்களை எங்கள் மூலமா செய்ய முடியும் ஆண்டவரே. தேவ ராஜ்யத்துக்கு முழுமையாக எங்களை அர்ப்பணித்து பரிசுத்த பாத்திரங்களாக வாழும்போது வல்லமையாக எங்களை பயன்படுத்த முடியும். அதை உணர்ந்து ஆண்டவரே எங்க வாழ்க்கையை இது பாதிக்க உதவி செய்யும். எங்களோடு பேசும் அப்பா. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.